تدرنا எடுக்கும் மாக்கதை இன்தமிழ்ச்செய்யுடாய் எடுக்கும் மாக்கதை இன்தமிழ்ச்செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட சடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கடித்து கருத்துள்ளிருத்துவ எடுக்கும் மாக்கதை இன் தமிழ்ச்செய்யுள்ள தமிழ்ச்செய்யுடாய் கதை இன் தமிழ்ச்செய்யுடாய் எடுக்கும் மாக்கதை இன் தமிழ்ச்செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட மேன்மை நமக்கருள் செய்திட சடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்கடித்தை கருத்துள்ளிருத்துவ வானுலகும் மண்ணுலகும் வாழ வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பால்மை தரு செய்ய தமிழ் பால்மிசை விளங்க பான்மை தரு செய்ய தமிழ் பால்மிசை விளங்க ஐந்து கர பரவி அஞ்சலி செய்கிப்ப ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிப்ப ஐந்து கரத்தனை யானை முகத்தனை சிந்தின் கிளம்பிரை போலும் எயித்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை சிந்தின் கிளம்பிரை போலும் எயித்தனை கந்தி மகள் தந்தை ஞானக் கொடு
Thank you. சைவத்தில் 12 திருமுறைகள் என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். வகுத்து வைத்த நம்பியாண்டார் நம்பி பெருமான் அவர்கள் 11 திருமுறைதான் வகுத்து வைத்தார். 11 பின்னால் வந்த பெரியவர்கள் பெரிய புராணத்தை சேர்த்து 12 ஆக்கினார்கள். ஆக்கினதுல தவறு ஒன்றும் இல்லை. அப்படி 12 திருமுறையாக ஆக்கினதுல தவறு இருக்கோ? இல்ல, கிடையாது. நமது பெரியவர்கள் முற்றறிவுடையவர்கள், அதனால அதை கரெக்டா செய்து வைத்து விட்டார்கள். பின்னால வந்த பெரியவர்கள் 13 ஒன்று சேர்க்கலாம் என்ற எண்ணம் வரவில்லை. அதுதான் ஆச்சரியம். சேர்க்கிறார் பெருமானுக்கு அப்புறமாக ஏதேனும் ஒரு தெய்வ நூலை 13 சேர்த்திருக்கலாம் அல்லவா? நாம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம பின்னால வந்த பையன் ஒரு மாடி ஒண்ணு போட்டான், தவறு என்ன அப்படின்னு நாம நினைக்கலாம் அல்லவா? தவறுன்னு சொல்லுவோமா? ஒண்ணுதானே போட்டான், ரெண்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரி பின்னால 13 என்று சேர்க்கப்படவே இல்லை. நல்ல வேலையா போச்சு. இந்த 12 திருமுறையை நாம தெரிந்து கொள்ள முடியாத நிலையில நாம இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், யோ 12 திருமுறை எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கலாம். ஐயா, 100 பேர் இருக்கிற இடத்துல 75 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், 25 பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்னுடைய கணிப்பு, நான் கிட்டத்தட்ட 1951 நான் மேடையில பாடிட்டு இருக்கேன். தமிழ்நாடு வெளிநாடு எல்லாம் பாடி பார்த்ததுல 100 பேர் கூட திருமுறையை நன்றாக தெரிந்தவர்கள் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. என்னுடைய சொல் வேணா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தடுக்க முடியும். என்னுடைய கணிப்பு இருக்கு பாருங்க, அதை தடுக்க உங்களால இயலாது. அதற்கு காரணம், வீதியில தேவாரத்தை பாட விட்டாங்க சாமி கூட. தப்பு ஒன்றும் இல்லை, சாமி கூட தேவாரம் பாடிட்டு போறதுனால தப்பு இல்லை. ஆனால் அது பொதுமக்கள்கிட்ட போய் சேரலையே. ராத்திரி 12 சாமி போறப்படும், யார் வீதியில நின்னு கேட்பான்? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், இதுக்கு மேல கிடையாது. சரி, கோயில்ல தான் பாடலாம் அப்படின்னு பார்த்தா, 50 முந்தையே அமைதி இல்லாத இடமாக நமது கோயில் போய்விட்டது. நாம எங்கேயாவது உட்கார்ந்து சிந்தனை செய்தவளம் என்று நினைத்தாலும், அல்ல தேவாரத்தை பாடலாம் என்று நினைத்தாலும் அது நடைபெறவில்லை. ஆனா கோயில்ல தேவாரம் ஓதுவார்கள் இருக்கிறாங்க, தேவாரம் பாடுறாங்க, எத்தனை பேர் அதை கேட்கிறான்? சாமி கேட்கிறார். சாமிக்காகத்தான் பாடப்படுகிறது, அதை ஒத்துக்கிறேன். ஐயா, அந்த மனிதனும் கேட்கலாம் அல்லவா? கேட்க முடியவில்லை. இப்போ நாவுக்கரசர் சைவத்தில் பிறந்தவர், பரம்பரை சைவன் இல்லையா? ஆமா, விதிவசத்தால் சமண மதத்துக்கு போயிட்டார். நான் சொல்றேன் விதிவசம், சேக்கிரார் என்ன சொல்றார், சேக்கிராருடைய வாக்குல என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா, நம்பர் அருளாமையினால் புறச்சமயம் நன்னினார் அப்படின்னு எழுதிட்டார். நம்பருடைய அருள், சிவனுடைய அருள் இல்லாமையால் வேற்று மதத்திற்கு போனார் அப்படின்னு எழுதிட்டார். அதே சமயம் திரும்பி வந்தபோது நம்பர் அருளினமையினால் சைவ சமயத்துக்கு வந்தார் எழுதிட்டார். அதே சொல் திருப்பி போட்டார். சரி, நாம மனதை சேர்த்திக் கொள்ளுவோம். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போனவனுக்கு இத்தனை தண்டனை கொடுக்கத்தான் வேண்டுமா? தேவையா? அது கொல்லாமைன்னு சொல்லிட்டு, எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொல்றான். இப்ப 10 எறும்ப நாம கொண்டுட்டோம்னா போலீஸ் நம்மள வந்து கைது பண்ணாது. ஒரு கோழியை வெட்டிவிட்டோம், ஒரு ஆட்டை வெட்டிவிட்டோம்னா போ யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டான். தன் தாம் பெற்ற குழந்தைய அவன் கொண்டுட்டான்னா தொலைச்சுட்டான். சட்டம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆமா, அப்படி ஒரு பெரிய மனிதனை சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போட்டான், யானையை விட்டு இடற செய்தான், பாய்ச்சனை கலந்து கொடுத்தான், போரும் பட்டாசு கல்லுல கட்டி கடல்ல தூக்கி கொண்டு போட்டான். தேவைதானா? நம்ம தகப்பனே ஒரு தவறு பண்ணி விடுகிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம், அவன் அடிக்கலாமா? நாம அடிக்கலாமா? அடிக்க கூடாது. என்னுடைய தாய் எனக்கு வினவு தெரிந்து என்னுடைய தாய் தந்தையனுடைய சொல்லிலிருந்து நான் தவறதே இல்லை. ஒரு சமயம் என்னுடைய தாய் என்ன பண்ணா, 1000 ரூபாய் பெறக்கூடிய ஒரு நிலத்தை 4000 ரூபாய் கொடுத்து வாங்க சொல்ற. நான் சொன்னேன், அம்மா அம்மா அது 1000 ரூபாய் தம்மா பெறும், நான் சொல்றது 1943ல். அப்ப 1000 ரூபாய்னா இப்ப என்ன வேல்யூ சொன்னீங்க? போட்டுக்கோ. என்னம்மா அவன் 4000 ரூபாய் சொல்றான், அத போய் நீ வாங்குன்னு சொல்றியம்மா அப்படின்னு சொன்ன. என் தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னு குனிஞ்சுகிட்டு இருந்துட்டு நிமிந்து என்ன பார்த்து, நீ அந்த நிலத்தை வாங்கிவிடு அப்படின்ட்டாங்க. அதற்கு மேல நான் பேசுவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டேன், 10 ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கொண்டு வந்து என் தாய் கையில கொடுத்து, 1000 ரூபாய் பெறக்கூடிய நிலம் உன்னுடைய சொல்லுக்காக 4000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இதோ இருக்கிறது பத்திரம், பார்த்துக்கொள் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இதை முன்னே சொல்லிருக்கலாமே, என்ன சொன்னாங்க, அது நம்ம பூர்வீக நிலமடாது, நம்ம பூர்வீக நிலம் உங்க தாத்தா வச்சுட்டு போனது, உங்க அப்பா விட்டு விட்டாரு, விக்காதீங்கன்னு நான் தடுத்தேன், வேற விட்டு விட்டாரு, அந்த நிலம் போயிடுச்சேன்னு எனக்கு உள்ளத்துல ஒரு ஆதங்கம் இருந்தது, இப்ப உனக்கு வாய்ப்பு கிடைத்த போது அது வாங்க சொல்லிவிட்டேன், இவ்வளவுதான். நாங்க இத முதல்லயே சொல்லிருக்கலாமே அம்மா அப்படின்னு கேட்டேன். முதல்லயே சொன்னா உனக்கு அவ்வளவு புரிய முடியாத, இப்ப சொன்னாதான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த மனத்திலிருந்து அந்த மதத்துக்கு போனா திரும்பி வந்தான். திரும்பி வரும்போது ஒரு மனிதனை எந்த வகையிலும் திருத்த முடியாது. என்னுடைய அனுபவம், எந்த வகையிலும் திருத்த முடியாது. உடல்ல நோய் வந்ததுன்னா திருந்தி விடுவான், இது நான் கண்ட உண்மை. பணத்தினால திருத்த முடியாது, அதிகாரத்தினால திருத்த முடியாது, அடியினால திருத்த முடியாது, உதவியினால திருத்த முடியாது. அவனுக்கு உடல்ல நோய் வந்துருச்சுன்னா திருந்தி விடுவான். அந்த மாதிரிதான் கடவுள் என்ன பண்ணா, சூழ நோயை கொடுத்து அவரை திருத்திட்டான். வந்தாரு, 3 தண்டனை கொடுத்தான், 4வது ஒரு தண்டனை கல்லில கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அப்பவாவது இந்த பெரியவர் அந்த கல்லில கட்டி போட்ட கும்பலை பார்த்து, நீங்க நாசமா போக, உன் குடும்பமே ஒழிஞ்சு போக அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. 45 பேர் தான் போனான் பஸ்ல சுதந்திரம் பெறாததுக்கு மிந்தி. இப்ப 450 பேர் போறான் அந்த பஸ்ல. கைப்பட்டு சண்டை, கால் பட்டு சண்டை, எவ்வளவு சண்டை போடுறோம் நம்ம பஸ்ல. அந்த மாதிரி தன்னுடைய உயிரே போக போகிறது. அவனை வச்சிருக்கலாம்ல, திட்டி இருக்கலாம்ல, நீங்க கும்பலே ஒழியட்டும் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லல, நாவுக்கரசர் பெருமான் சொல்லல. எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா அவருடைய உள்ளத்துல. இத வச்சு நம்ம எண்ணணும் இல்லையா, பஸ்ல கைப்பட்டா சண்டை வந்துருது, கால் பட்டா சண்டைக்கு வந்துடுறான் இல்லையா. தன்னை கட்டி கடல்ல தூக்கி எறிகிறான், அடுத்த நிமிஷம் உயிர் போயிட போகிறது அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒண்ணுமே சொல்லல. பின்னால்தான் சமணர்களுடைய சமணர்களை பத்தி பாடி வச்சிருக்கிறாரே தவிர, அந்த தீ நெறிக்கு நான் போனது தப்புன்னு பின்னால்தான் பாடினாரே தவிர இப்ப பாடல. என்ன சொன்னாரு, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாய மந்திரம் என்னை காப்பாற்று அப்படின்னு தான் சொன்னார். இந்த இடத்துல நாவுக்கரசருடைய உள்ளத்தை நாம எண்ணி பார்ப்போம், அந்த அமைதி கிடைக்குமா? கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது, எவனுக்கும் கிடைக்காது. பொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயது. சொல்ல முடியுமா, நினைக்க முடியுமா? முடியாது. நாவிருக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்றும் சொன்னார். அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றார் சுவாமி, வானத்தை முட்டுகிற வரைக்கும் ஒருத்தன் விறகு அடிக்கிட்டு அதை எரிக்க நினைக்கிறான், எத்தனை டன் விறகு கொட்டினாலும் அத்தனை டன் நெருப்பு அதுல கொட்டணுமா? தேவையில்லை. எத்தனை டன் இவன் விறகு கொட்டினாலும் ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சு வச்சோம்னா தொலைஞ்சது. அதுபோல நீ எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் சாமி நான் இனிமே பாபம் பண்ண மாட்டேன் என்று நமச்சிவாய மந்திரத்தை நீ சொன்னியானால் அந்த பாபம் அழிந்துவிடும். அதுல ஒரு கருத்து, பாபத்தை பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை சொன்னிருந்தோம்னா தப்பு. இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று எண்ணணும். தவறு செய்கிறது உயிரினுடைய இயற்கை, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வடல் நுண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, அதில் செய்த பாவத்தை சொல்லல சாமி, பயின்ற பாவம் என்பது பலகாலம் செய்யப்பட்டது இல்லையா? ஆமா, பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கணும் எனக்கு என்னை துன்பம் வந்தாலும் இறந்து யாரையும் விடுக்கி பிரான் என்று வினவுவோம் அல்லோம். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நீ தீர்த்து விட்டால் உன்னை கடவுளே என்று நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு சின்னமான எண்ணம் பத்தீங்களா அவருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம், யாராவது 10 ரூபாய் காசு கொடுத்துட்டா பெரிய கும்பிடு போறோம். 10 ரூபாய் காசு ஒரு வேளைக்கு ஹோட்டலுக்கு போறதுக்கு ஆகாது அந்த காசு இல்லையா? ஆமா, இடுக்கண்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் சொல்ல மாட்டேன். சொல்லுக்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று சொன்னான் ஒருத்தன். இந்த சொல் எப்படி வருது பாத்தீங்களா? ஆமா, அடுக்கற்கு கிடைக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். அடுக்கல் என்பது மலை, மலைக்கும் கீழே நாம் மாட்டிக்கொண்டாலும் சரிதான், வேறொருத்தனை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். அது இசை வடிவத்தில் வருகிறது பாத்தீங்களா? ஆமா, தேவார திருவாசனத்தின இசை வடிவத்தில் வந்ததுதானே. இடுக்கப்பட்டிருக்கின்ற இறந்து யாரையும் பிடிக்கிறான் என்று வினவுவோம் அல்லோ. எங்க கல்லில உட்கார்ந்துட்டு இருக்கிறார் விருப்பம், கல் தப்பமா மிதந்துடுத்து. அது வாரியார் சாமி சொல்லுவார். வாரியார் சாமி சொல்ற ரீசன் ரொம்ப நல்லா இருக்கும். அது அவருக்கே உரிய பாணியில அவர் சொல்லிவிடுவார். அவர் சொல்லத நான் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. அந்த சொல்லாற்றல் அவருக்கு இருந்தது. கல்லு மேல உட்கார்ந்து பாடினார், உருகி பாடினார். இவர் உருகி பாடும் போது கல்லு உருகிட்டு, கல்லு உருகினா அது மிதக்கும். இப்பவும் இந்த கல்லு சுடுறானே சூளவாய் சூளையில, அது மிகவும் சூடா போய் உருகிட்டு தான் மிதக்கும். ஆமா, அந்த சூட்ல இருந்து பாடினதுல அது மிதந்ததுன்னு அவர் சொல்லுவார். சுவாமி பாரியார் சாமி சொல்ற கருத்து அது அவருக்கு தான், அது அவருக்கே உரிய பாணி. அந்த பாணி எந்த பயனுக்கும் அம்பில்லை.